அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். குஜராத் மாநிலத்தின் புதிய முதல்வராக இன்று விஜய் ரூபானி பதவியேற்றுக் கொண்டது குறித்த செய்தி.
குஜராத் ராஜ்யனா
முக்கியமந்திரி தரிக்கேனா
முக்கியமந்திரி தரிக்கேனா
மாரா கர்த்தவ்யோ
மாரா கர்த்தவ்யோ.
இலங்கை யாழ்ப்பாணத்தில் இன்று கூடிய தமிழ் மக்கள் பேரவை கூட்டத்தில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ள கருத்து.
வடகிழக்கு இணைப்பு அவசியம். முஸ்லிம் மக்களுக்கு ஒரு நிர்வாக அதிகார சபையை வழங்குவதில் தமிழ் மக்களுக்கு எந்த ஆட்சேபமும் இருக்க முடியாது.
ஆந்திர மாநிலத்தில் கைதாகியுள்ள தமிழர்கள் தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் சார்பாக ஆஜராக வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் கமிட்டி அரசு ஆதரவு பெற்ற ஊக்க மருந்து சர்ச்சையை தொடர்ந்து ரஷ்ய மாற்றுத்திறனாளிகள் அணியை ஒலிம்பிக் போட்டியிலிருந்து நீக்கியுள்ளது. அடுத்த மாதம் ரியோவில் நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற ரஷ்ய வீரர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த முடிவை சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் பிலிப் கிரேவன் அறிவித்துள்ளார்.
சிரியாவின் அலப்போ நகரில் அரசு படைகளின் முற்றுகையை தகர்த்த பின் எதிர்ப்பு படைகளின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கும் பகுதிக்கு சில உதவிகள் கிடைத்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. போராளிகளின் பிடியில் உள்ள அலப்போவின் கிழக்கு பகுதிக்கு ட்ரக் ஒன்றில் காய்கறிகள் வந்தடைந்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் அந்த பாதைகள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் ஆபத்து நிறைந்து உள்ளதாக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமையன்று நடந்த கடும் சண்டையில் போராளிகள் தங்கள் முற்றுகையை தகர்த்ததாக கூறுவதை அரசு படைகள் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர்.
தாய்லாந்தில் உள்ள வாக்காளர்கள் புதிய அரசியல் சாசனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தலைமை அதிகாரி கூறியிருக்கிறார். இதன் மூலம் தாய்லாந்து நாட்டு அரசியலில் இராணுவத்திற்கு அதிக பலத்தை வழங்கியுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட கணக்குகளின்படி புதிய சாசனத்திற்கு 60% மேலானோர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் செனட் சபை பிரதம மந்திரியை தேர்ந்தெடுப்பதை ஏறக்குறைய அதே சதவீதத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
துருக்கியில் தோல்வியில் முடிந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அங்குள்ள பெரிய நகரமான இஸ்தான்புல்லில் லட்சக்கணக்கானோர் கூடியுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர்களுடன் துருக்கி அதிபர் எர்துவான் கூட்டத்தினரிடையே உரையாற்றியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு குருது குழுக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
மாசிடோனிய தலைநகர் ஸ்கோப்பியோவில் பெய்த கடுமையான மழை மற்றும் பலமான காற்றில் ஒரே இரவில் குறைந்தது 20 பலியாகியிருப்பதாக மாசிடோனிய போலீசார் கூறியிருக்கின்றனர். இதன் காரணமாக அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் குறைந்தது 6 காணாமல் போயிருக்கிறனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுப்புறங்களில் உள்ள நீர்மட்ட அளவு 1.5 அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஆப்கானிஸ்தானில் தங்கள் படையை சேர்ந்த அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவரை IS அமைப்பினர் பிடித்து வைத்துள்ளதாக வெளியான தகவலை அமெரிக்க தலைமையிலான நேட்டோ படையினர் மறுத்துள்ளனர். IS இணையதளத்தில் ரயான் ஜே லார்சன் என்ற ராணுவ அதிகாரியின் அடையாள அட்டை வெளிப்படையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நாளைக்கு பிறகு நேட்டோ படையினரின் இந்த மறுப்பு வந்துள்ளது.
பெல்ஜியத்தில் கடந்த சனிக்கிழமையன்று 2 பெண் போலீசாரை காயமடைய செய்த வெட்டுக்கத்தி தாக்குதல் நடத்தியவர் ஒரு அல்ஜீரிய பிரஜை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவரை KP என வழக்கறிஞர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். 2012 அவர் பெல்ஜியத்தில் வாழ்ந்ததாகவும் குற்றவியல் பதிவுகள் அவர் மீது உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். ஆந்திர மாநிலத்தில் கைதாகியுள்ள 32 தமிழர்கள் தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் சார்பாக ஆஜராக 2 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
ஆந்திர மாநிலத்தில் கைதாகியுள்ள 32 தமிழர்கள் தொடர்புடைய வழக்கில் ஆஜராக தமிழக அரசு வழக்கறிஞர்கள் முகமது ரியாஸ் மற்றும் அருள் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா விடுத்துள்ள உத்தரவின் பேரிலேயே இந்த நியமனம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்டாதிரி விரைவு ரயில் மூலம் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்த தமிழர்கள் 32 ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் ஆந்திர காவல்துறையினர் கைது செய்துள்ளது தெரிய வந்துள்ளதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளார். மேலும் கைதாகியுள்ள அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 109 மற்றும் 120B ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழும் ஆந்திர மாநில வனச்சட்டம் 20(1) உட்பிரிவு D இன் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் சித்தூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சந்தேகம் எழுப்பியுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா, வனப்பகுதிக்கு வெகு தொலைவில் ரயில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் மீது எவ்வாறு வனக்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்பிரச்சனையில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உடனடியாக தலையிட்டு தமிழர்கள் 32 பேரையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதே விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி குறிப்பிடுகையில், தமிழர்களுக்கு தாய்நாட்டில் பிழைக்க வழி இல்லை என்று வாழ்வாதாரம் தேடி வெளியே சென்றாலும் அங்கேயும் அடித்து நசுக்கப்படுகின்ற கொடுமைதான் நிலவுகின்றது என்றார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், 2 நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து திருப்பதிக்கு சென்ற 32 தமிழர்களை ஆந்திர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்தவுடன் தமிழக சட்டப்பேரவையில் திமுக சார்பில் வேலு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொடுத்த போதிலும் அதற்கு முதலமைச்சர்தான் பதில் கூற வேண்டும் என்று தெரிவித்து அது விவகாரத்திற்கே எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அத்தோடு வியாழக்கிழமை இரவே கைது நடவடிக்கை நடைபெற்றுள்ள போதிலும் அவர்களை சனிக்கிழமை கைது செய்ததாக ரேணிகுண்டா காவல்துறையினர் தவறான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் எனவும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே இன்று தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலரும் கூட ஆந்திர அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் 2ஆம் நாளான இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிறார் விஷ்ணு பிரியா.
பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நேற்று துவங்கிய ஒலிம்பிக் போட்டிகளில் 2ஆம் நாளான இன்று பல தகுதி சுற்று ஆட்டங்களும் பதக்கப்போட்டி ஆட்டங்களும் நடைபெற்றன. நேற்று போட்டிகள் துவங்கிய பின்னர் ஆஸ்திரேலியா உட்பட சில நாடுகள் மட்டுமே தங்க பதக்கம் வென்றுள்ள சூழலில், நேற்று பின்னிரவும் இன்றும் அமெரிக்கா, ரஷ்யா உள்பட பல நாடுகளும் தங்கள் தங்க வேட்டையை துவக்கியுள்ளனர். ரஷ்யாவின் முதல் தங்கப்பதக்கத்தை 60 கிலோ பிரிவு ஜூடோ போட்டியில் பெஸ்லான் முடிரானோ பெற்றுள்ளார். பெண்களுக்கான தனிநபர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அமெரிக்காவின் முதல் தங்கப்பதக்கத்தை விர்ஜீனியா திராஷர் கைப்பற்றினார். இன்று நடந்த டென்னிஸ் பெண்கள் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் எதிர்பாராவிதமாக இந்தியாவின் சானியா பிரார்த்தனா ஜோடி வீழ்ந்தது. இரட்டையர் தரவரிசையில் முதல் இடத்தில் உள்ள இந்தியாவின் சானியா பிரார்த்தனா ஜோடி சீனாவின் பெங் மற்றும் ஜாங் ஜோடியை சந்தித்தது. மிகவும் கடுமையாக நடந்த இந்த ஆட்டத்தில் 7-6, 8-6, 5-7, 7-5 என்ற செட் கணக்கில் சீன இணை சானியா பிரார்த்தனா இணையை வெற்றி கொண்டது. டேபிள் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்தியாவின் மௌமா தாஸ், மணிக்கா பத்ரா ஆகியோர் தோல்வி கண்டனர். வில்வித்தை பிரிவில் இந்திய மகளிர் அணி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, அமெரிக்கா, சீனா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களில் உள்ளன.
விஷ்ணு பிரியா வழங்கிய குறிப்பது, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் விஜய் ரூபானி புதிய முதல்வராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இது குறித்த தொகுப்பை வழங்குவது மரியம் மைக்கேல்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் புதிய முதல்வராக விஜய் ரூபானி இன்று பதவியேற்றுக் கொண்டார். இன்று பிற்பகலில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது. விஜய் ரூபானி மற்றும் 24 அமைச்சர்களுக்கு ஆளுநர் ஓ பி கோலி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதல்வராக நிதின் பட்டேல் பதவியேற்றுக் கொண்டார்.
குஜராத் ராஜ்யனா
முக்கியமந்திரி தரிகேனா
முக்கியமந்திரி தரிகேனா
மாரா கர்த்தவ்யோ
மாரா கர்த்தவ்யோ.
குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா, மூத்த தலைவர் அத்வானி, நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மகாராஷ்டிரா மாநில முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் விஜய் ரூபானி கூறுகையில், நாளை மாநில அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது. மாநிலத்தின் எதிர்கால திட்டங்கள் அப்போது விவாதிக்கப்படும் என்று தெரிவித்தார்.
கேபினட் கி மீட்டிங் ஹோகி, சப்கே சாத் பேட்கர் ஆனே வாலே தின் கா காம் ஹம் தே கரேங்கே.
10 ஆண்டுகளுக்கு மேலாக குஜராத்தின் முதல்வராக ஆட்சி செய்த தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவராக விஜய் ரூபானி பார்க்கப்படுகிறார். அண்மையில் குஜராத்தில் தொடர்ச்சியாக நடந்த ஜாதி ரீதியான மோதல்களை அடுத்து விஜய் ரூபானிக்கு முன்னர் குஜராத் மாநில முதல்வராக இருந்த ஆனந்தி பென் பட்டேல் கடந்த திங்கட்கிழமை அன்று பதவி விலகினார். தாங்கள் மோசமாக நடத்தப்படுவது குறித்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினரான தலித்துக்கள் அம்மாநிலத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேவேளையில் நடுத்தர வகுப்பினரான பட்டேல் இனத்தவர் தங்கள் சமூகத்தினருக்கு பணியில் இடஒதுக்கீடு கோரி பெரும் பேரணிகள் பலவற்றை நடத்தியுள்ளனர்.
மரியம் மைக்கேல் வழங்கிய குறிப்பு அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கிழக்கு மாகாண சபையினால் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்காக தற்போது கோரப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் தொடர்பாக ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையினால் தற்போது விண்ணப்பம் கோரப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் 35 வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு அநீதி இழக்கப்பட்டுள்ளதாக மாகாண முதலமைச்சர் உட்பட பல்வேறு தரப்பினராலும் விசனம் தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவினால் இந்நியமனத்துக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படியே இந்த வயது எல்லை வரையறை செய்யப்பட்டுள்ளதாக மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழு கூறுகின்றது. மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் பேரளவில் இருக்கின்றது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்கின்றார் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட். மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழு கிழக்கு மாகாணத்திலுள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் வயது எல்லை தொடர்பாக கவனம் செலுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம்.
நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் 35 வயது தொடக்கம் 45 வயது உடையவர்கள் கிழக்கு மாதத்தில் இருக்கின்றார்கள். 35 வயது உடைய பட்டதாரிகளை நியமனத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என பல பிரேரணைகள் முன்மொழியப்பட்டு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆசிரியர் நியமனத்தில் இந்த தருவாயில் மத்திய அரசாங்கத்தின் அனுமதியுடன் ஆளுநர் அவர்கள் கீழ் உள்ள பொதுச்சேவை ஆணைக்குழுவில் விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்ட போது இதில் 35 வயது பட்டதாரிகள் உள்ளடக்கப்படவில்லை. அதுக்கான நடவடிக்கையை கிழக்கு மாகாண சபை அமைச்சர் வாரியம் ஆளுநருடன் தொடர்பு கொண்டு பொதுச்சேவை ஆணைக்குழுவில் சேவை குறிப்பில் மாற்றத்தை செய்து இந்த 35 வயது இல்லை 45 வயது இல்லையாக மாற்றப்பட வேண்டும்
என்றார் கிழக்கு மாகாண சபை ஆளுந்தரப்பு உறுப்பினர் இரா துரரத்னம்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பு அது. இன்று யாழ்ப்பாணத்தில் கூடிய தமிழ் மக்கள் பேரவை முக்கிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறல், புதிய அரசியலமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வு, வடக்கையும் கிழக்கையும் இணைத்தல் ஆகிய மூன்று விடயங்களில் கூடிய கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும் என இன்று யாழ்ப்பாணத்தில் கூடிய தமிழ் மக்கள் பேரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், டாக்டர் பி லக்ஷ்மண், டி வசந்தராஜா ஆகியோரின் இணைத்தலைமையில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. வடக்கும் கிழக்கும் இணைக்கப்படுவதன் ஊடாகவே தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமையும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்பட முடியும் என விக்னேசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார்.
கிழக்கில் சிங்கள மக்கள் பெருவாரியாக குடியேறிவிட்டார்கள், முஸ்லீம்கள் வடகிழக்கு இணைப்புக்கு ஒத்து வர மாட்டார்கள் என்றெல்லாம் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக காரணம் காட்டுகின்றார்கள். இவ்வாறு கூறும் நம்மவர்கள் கிழக்கில் பெருவாரியாக வெளியார் குடியேற்றங்கள் நடைபெற்ற போது தமது குரல்களை உரத்து கத்தியிருந்தால் இவ்வாறான குடியேற்றங்களை குறைத்திருக்கலாம். குடியேற்றங்களினால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை நாங்கள் தணிப்பது என்றால் வடகிழக்கு இணைப்பு அவசியம். முஸ்லீம் மக்களுக்கு ஒரு நிர்வாக அதிகார சபையை வழங்குவதில் தமிழ் மக்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆனால் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் பேசும் அலகு என்பது நமது வருங்கால ஒற்றுமைக்கும் தமிழ் பாரம்பரிய நிரந்தரத்திற்கும் மிக அவசியமான ஒன்று
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். அதேவேளை பொறுப்புக்கூறலும் இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வும் முக்கியமானவை என டாக்டர் லக்ஷ்மண் அவர்கள் தெரிவித்தார்.
பொறுப்புக்கூறலும் அரசியல் தீர்வும் எம்மை பொறுத்தவரையில் பிரிக்க முடியாததையும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாததையுமாகும். நமது இனத்தின் எதிர்காலம் இரண்டு கூறுகளையும் நாம் எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பதில் தான் உண்மையில் தங்கியுள்ளது
என்றார் டாக்டர் லக்ஷ்மண் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்பது. தற்போது வந்துள்ள செய்தி, ரியோ ஒலிம்பிக்கில் தனது முதல் ஆட்டத்தில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஜப்பான் மகளிர் ஹாக்கி அணியுடன் 2-2 என்று சமன் செய்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் கமிட்டி அரசு ஆதரவு பெற்ற ஊக்குமருந்து சர்ச்சையை தொடர்ந்து ரஷ்ய மாற்றுத்திறனாளிகள் அணியை ஒலிம்பிக் போட்டியிலிருந்து நீக்கியுள்ளது. மாசிடோனியா தலைநகர் ஸ்காப்பியேவில் பெய்த கடுமையான மழை மற்றும் பலமான காற்றில் ஒரே இரவில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்திருப்பதாக மாசிடோனியா போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.